சாந்தியும் சலாமும் சாந்தி நபி சையீதுல் முர்சலீன் காத்தமுல் அம்பியா ஹஸரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து வந்த சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஈ தாபிஈன்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாகும். இந்த ஜும்மாவின் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் இந்த மாளிகையில் இஹ்திகாஃபுடைய நீயத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு அல்லாஹ் எங்களை ஏவியிருக்கின்றானோ அவற்றை எமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறும், எந்த பாவமான கர்மங்களை இன்று தவிர்ந்து வாழுமாறு அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கின்றானோ அவற்றை முற்றாக தவிர்ந்து வாழுமாறும் முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசதி செய்திருக்கும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அடியார்களாக எங்கள் மீது ஏராளமான நிஹமத்துகளை பாக்கியங்களை செஞ்சிருக்கிறான். சுத்தமான குர்ஆன் அல்லாஹ் வழங்கப்படுத்துறான், எந்த ஒரு நிஹமத்து எந்த ஒரு பாக்கியம் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னா அது அல்லாஹிடத்திலிருந்து நம்மளுக்கு கிடைச்சு. அல்லாஹால எங்களுக்கு செஞ்சிக்கக்கூடிய ஒரு நிஹமத்தை கூட உரிய முறையில கணக்கிட முடியாது. அல்லாஹ் சுத்தமான குர்ஆன்ல சொன்னான், உங்களுக்கு அல்லாஹ் செஞ்சிக்கக்கூடிய ஒரு நிஹமத்தை நீ எண்ணினாலும் உங்களால் அதை மட்டிட முடியாது, கணக்கிட முடியாதுன்னு சொல்றாங்க. இந்த வசனத்துக்கு உலமாக்கள் விளக்க சொல்றாங்க, ஒரு பொருளை எண்ணுவதாக இருந்தா அது பலதாக இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் அதை எண்ண முடியும். அல்லாஹ் நிஹமத்துக்கள் என்று சொல்லல, பன்மையாக சொல்லல, ஒருமையாக சொன்னா அல்லாஹுடைய ஒரு நியமத்தை நீங்க எழுதினாலும் உங்களால அதை மட்டிட முடியாது, கணக்கிட முடியாது. அதுக்கு விளக்கம் சொல்றாங்க, அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நியமத்துகளுக்கு பின்னாலையும் எத்தனையோ நியமத்தை மறைச்சு வச்சிருக்கிறோம். உதாரணத்துக்கு கை என்பது ஒரு நியமத்து, இந்த கைக்குள்ள அல்லாஹ் எத்தனையோ நியமத்துகள் வச்சிருக்கிறோம். அதுல உள்ள நரம்புகள், அதுல உள்ள எலும்புகள், அதுல உள்ள மடிப்புகள், அதுல உள்ள ஜோயிண்டுகள், ஒவ்வொன்றும் தனித்தனியான நியமத்துகள். குழந்தை பாக்கியம் என்று சொல்றோம், ஒரு மனிதனுக்கு குழந்தை கிடைக்கிறது அது அல்லாஹ்வுடைய நியமத்து. அந்த குழந்தையில் அல்லாஹ் எத்தனை நியமத்தில் வச்சிருக்கிறான், அதை கண்ணை கொடுத்திருக்கிறான், காதை கொடுத்திருக்கிறான், இதர உறுப்புகளை கொடுத்திருக்கிறான், இதையெல்லாம் வச்சுட்டு அல்லாஹ் சொன்னால் உங்களுக்கு அல்லாஹ் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு நியமத்தை நீங்க எண்ணினாலும் உங்களால் அதை மட்டிட முடியாது, கணக்கிட முடியாது. கோடான கோடி நியமத்துகளை எங்களை வாழ்க்கையில் செஞ்ச அல்லாஹுக்கால ஒரு அடிப்படையான நியமத்தாக அவன் நாடக்கூடியவர்களுக்கு சொத்து செல்வத்தை கொடுக்கும். சொத்து செல்வம் என்பது ஒரு மனிதனுடைய திறமையால கெட்டித்தனத்தால கிடைக்கிறது அல்ல, அதையும் அல்லாஹால அவனுக்கு கொடுக்கணும். என்னதான் பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹால ஒரு இடத்துல விளங்கப்படுத்துறான், ஆத்தூஹும் மிம்மால் இல்லாஹ் இல்லதி ஆத்தாக்கும், உங்களுக்கு அல்லாஹ் தந்த பணத்தை நீங்க அவர்களுக்கு கொடுங்க. ஆத்தாக்கும் அல்லாஹ் உங்களுக்கு தந்த பணம், உங்களோட பணத்தை கொடுங்க, அல்லாஹ் சொல்லுங்க. ஆத்தோகம் நீங்க கொடுங்க, அல்லாஹ் ஆத்தோகம் இல்லாஹில்லதி ஆத்தாக்கும், உங்களுக்கு அல்லாஹ் தந்த பணம். இன்னொருத்த விசுத்தமான குர்ஆன்ல சொல்லி காட்டுறேன், உங்களுக்கு நாங்கள் தந்தவற்றிலேருந்து நீங்க செலவழிங்க, உங்களே செலவழிச்சவன உங்களுக்கு நாங்க தந்தது. ஒரு மனிதனுக்கு அல்லாஹுக்காக சொத்து செல்வத்தை கொடுக்கிறது அல்லாஹுடைய பமல், அல்லாஹுடைய அருளால கொடுக்கிறான். விளங்கப்படுத்துறான், யாருக்கு அல்லாஹுக்காக அவனுடைய அருளினால் சொத்து செல்வங்களை கொடுத்திருக்கிறானோ அவர்கள் நினைத்துக் கொள்ள வேணாம், நாங்க சிலவழிக்காம இருக்கிறது, கஞ்சத்தனம் காட்டுறது எங்களுக்கு நல்லமண்டு, பல்முஷாபுல்லவும் அது அவர்களுக்கு கெடுதி. அல்லாஹால சொத்து செல்வத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் மின் பமலி என்று சொல்றார், அல்லாஹுடைய அருளினால் அல்லாஹ் தந்த சொத்து செல்வம். எனவே நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் சொத்து செல்வம் என்பது ஒரு மனிதனுக்கு அல்லாஹால அவனுடைய அருளினால கொடுக்கக்கூடியது. அந்த சொத்து செல்வத்தை துன்யாவுடைய நிர்வாகம் சீராக இயங்குவதற்கு அல்லாஹால காரணமாக்கியிருக்கிறார். காரணம் என்னன்னு சொன்னா, சொத்து செல்வங்கள்ல நிறைய அமல்கள் சம்பந்தப்படுது. ஹஜ்ஜுக்கு போகணும் என்று சொன்னா அந்த செல்வம் தேவைப்படுது, ஜகாத் கொடுக்கணுமெண்டா அந்த செல்வம் தேவைப்படுது, சதக்கா கொடுக்கணுமெண்டா அந்த செல்வம் தேவைப்படுது, மனைவி மக்களுக்கு செலவழிக்க வேணுமெண்டா அங்க சொத்து செல்வம் தேவைப்படுது, வக்ஃப் செய்வதாக இருந்தா சொத்து செல்வம் தேவைப்படுது, அல்லாத பாதையில தியாகம் செய்வதாக இருந்தா அந்த சொத்து செல்வம் தேவைப்படுது, அல்லாவுக்காக வேண்டி மஸ்ஜித் கட்டி கொடுப்பதாக இருந்தா அந்த சொத்து செல்வம் தேவைப்படுது. எனவே சொத்து செல்வத்துக்கும் மார்க்கத்தில் ஒரு அடிப்படை இருக்கு. எனவேதான் அல்லாஹ்வுடைய பரிசுத்தமான குர்ஆன் சொன்னார், லா துத்து சுபஹா அம்பாலக்கும் அல்லதி ஜஅல அல்லாஹுலக்கும் கியாமா. எந்த சொத்து செல்வத்தை அல்லாஹ்வுடைய இந்த பூமியில ஒரு ஆதாரமாக ஆக்கியிருக்கிறானோ அதை நீங்க கண்ட நின்ற மாதிரி மடையர்களுக்கெல்லாம் கொடுத்துடாதீங்க. மடையர்கள் புத்தி குறைஞ்சவங்களுக்கு நீங்க உங்க சொத்துக்களை தூக்கி கொடுத்துடாதீங்க. குர்ஆன் அல்லாஹ் சொல்றோம், புத்தி குறைஞ்சவர்களுக்கு அம்பாலக்கும் உங்களோட சொத்து செல்வங்கள் நீங்க கொடுத்துடாதீங்க. அது எப்படிப்பட்ட சொத்து செல்வங்கள்? அல்லது ஜஅல அல்லாஹுலக்கும் கியாம, அல்லாஹ்வுக்கெல்லாம் அதுல உங்களுக்கு கியாம ஒரு ஆதாரத்தை, ஒரு உலகத்துடைய நிர்வாகம் இயங்குறதுக்கு ஒரு காரணமாக இந்த சொத்து செல்வத்தை ஆக்கியிருக்கிறார். இதுவே இது வீணாக்குற மாதிரி நீங்க கண்ட நின்ற மாதிரி புத்தி குறைஞ்சவங்களுக்கு தகுதி இல்லாதவங்களுக்கு எல்லாம் கொடுத்துடாதீங்க, அவங்க சீரழிச்சு போட்டுடுவாங்க என்ற கருத்தை பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ்வுத்தால விளங்கப்படுத்திக்கிறான். கனிமான சகோதரர்களே, இந்த சொத்து செல்வம் இருக்குதானே இந்த துன்யாவுடைய ஒரு அலங்காரமாக ஆக்கிக்கிறான். குர்ஆன் அல்லாஹ் சொன்னான், அல் மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்து துன்யா, சொத்தும் குழந்தைகளும் இந்த துன்யாவுடைய ஜீனத், இந்த துன்யாவுடைய கவர்ச்சி என்று சொல்றோம். சொத்து செல்வத்தை அல்லாஹால ஒரு கவர்ச்சியாக ஆக்கியிருப்பதாக பரிசுத்தமான குர்ஆன்ல சொன்னான். எப்படி அல்லாஹால சொத்து செல்வத்தை ஒரு ஜீனத்தாக ஒரு கவர்ச்சியாக ஆக்கியிருக்கிறாரோ அதே மாதிரி அதை சோதனையாகவும் ஆக்கியிருக்கிறோம், அதை சோதனையாகவும் ஆக்கியிருக்கிறோம். அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல சொன்னான், இன்னமா அம்பாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களோட சொத்து செல்வங்களும் உங்களோட குழந்தைகளும் ஒரு சோதனை, ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்க. யார் அந்த சொத்து செல்வத்தை அந்த குழந்தைகளை உரிய முறையில பராமரிப்பாங்களோ அதோட ஈடேற்றத்துக்கு காரணமாக அமையும். அதே நேரத்தில் யார் சொத்து செல்வத்தை அவங்களோட குழந்தைகளை மனம் போன போக்கில் பராமரிப்பாங்களோ அதோட கேவலத்துக்கும் நஷ்டத்துக்கும் காரணமாக ஆயிடும். ஹதீஸ் குத்துசியில அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்தத் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இன்னா அன்சல்னல் மால, நாங்க சொத்து செல்வத்தை இறக்கி வைத்திருக்கிறோம். என்றால் நாங்க கொடுத்திருக்கிறோம், ஏன் கொடுத்திருக்கிறோம்? இக்காமத்து ஸலா வ ஈதா ஸக்கா, தொழுகை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக, ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக. எனவே யாரு சொத்து செல்வத்தை முறையான முறையில் பாதிப்பாங்களோ அது அவரோட ஈடேற்றத்துக்கு காரணமாக இருக்கும். அப்படி இல்லாம மற்றவங்களை குறை பேசிக்கொண்டு புறம் பேசிக்கொண்டு அல்லாத பாதையில செலவழிக்காம தன்னுடைய சொத்து செல்வத்தை மட்டும் எண்ணி பார்த்துக் கொண்டிருந்தா அது அவர்களுக்கு கேவலத்துக்கும் நஷ்டத்துக்கும் காரணமாகும். அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆனில் தெளிவாக விளங்கப்படுத்துறான், வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, குறை சொல்லக்கூடிய புறம் பேசக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் நாட்டம் உண்டாகட்டும், இல்லாட்டி வயல் என்று சொல்லக்கூடிய அந்த நரகத்துடைய ஓடு அவர்களுக்கு சொந்தமாகட்டும். அவன் எப்படிப்பட்ட அல்லதி ஜமஹு காசு மனத்தை சேர்க்கிறார், சொத்துக்களை சேர்க்கிறார், அத்ததகம் அதை கணக்கு பார்த்து கொண்டிருக்கிறார், குறை சொல்ற புறம் பேசுற அல்லாத பாதையில செலவழிக்கிறது இல்ல, இவர் வேலை அல்லது ஜமஹு சொத்துக்களை சேர்க்கிற அத்ததகம் அதை எண்ணி பார்க்கிறார், அதை எண்ணி பார்க்கற கணக்கு பார்த்துக் கொள்ற, இத்தனை லட்சம் இன்றைக்கு வந்திருக்கு, நாளைக்கு இத்தனை லட்சம், சரி இதை கணக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் சொல்றார், இவர் நினைச்சு கொண்டிருக்கிறார் அந்த மாலவு அகலுதா, இவருடைய காசு இவருடைய பணம் இவரை நிரந்தரமா வாழ வைக்கும். அல்லாஹ் சொன்னா இல்ல கல்லால இவன் சுத்தமாவில் அறியப்படுவான். வமாதராக்கமல் சுத்தமா, சுத்தமாண்டா என்ன உங்களுக்கு தெரியுமா? நாரல்லாஹில் மூக்கதா, அல்லாஹ் சொல்றார் அல்லால அல்லாவால மூட்டப்பட்ட நெருப்பு, அல்லாவால மூட்டப்பட்ட நரக நெருப்பு. எனவே சொத்து செல்வத்தை முறையாக பாதிக்கக்கூடிய நேரத்தில் அது அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு காரணமாக, அப்படி இல்லாட்டி அதை முறை தவறி பாதிச்சா உலகத்திலையும் கேவலத்துக்கு காரணம், நாளைக்கு ஆகரத்திலையும் கை சேர்றதுக்கு காரணம். அல்லாஹ்வுத்தால நாளைய கேமத்துடைய நாளையில ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் அடிப்படையான நாலு கேள்விகள் கேட்பான். ஹதீஸ்ல வருது, அந்த நாலு கேள்விகளுக்கும் பதில் சொல்லாத வரையில ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அதுல ஒன்று நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவனோட சொத்து செல்வத்தை பத்தி அல்லாஹ் விசாரிப்பான். சொத்து செல்வத்தை பத்தி அதுல ரெண்டு கேள்வி கேட்கப்படும். ஒன்று, மின் ஐன இக்கித்தபஹு, இந்த சல்லிய, இந்த பணத்தை, இந்த சொத்தை எப்படி சம்பாதிச்சாய், எந்த வழியில சம்பாதிச்சாய். ரெண்டாவது, வஃபீமா அன்ஃபகஹு, இந்த சொத்து செல்வத்தை எப்படி செலவழித்தாய். நாளையில நான்கு கேள்விகள் கேட்கப்படும். அதுல பிரதானமான கேள்வி ஒன்று சொத்து செல்வத்தை பத்தி, அதுல ரெண்டு கேள்வி, ஒன்று எப்படி சம்பாதிச்சாய், ரெண்டாவது எப்படி செலவழித்தாய். இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரையில லா துஸால் கதம் அபதி, ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே சொத்து செல்வத்தை சம்பாதிக்கக்கூடிய நேரத்தில் அதுக்கு முறையான முறையில சம்பாதிக்கணும். மனம் போன போக்கில, ஆசைப்பட்ட விதத்தில, அல்லாஹ் ஹராமாக்கிய விதத்தில சொத்து செல்வங்களை சம்பாதிக்க கூடாது. அது உலகத்திலையும் கேவலத்துக்கு காரணம், ஆகரத்திலையும் கைசேதத்துக்கு காரணம். ஒரு மனிதனுடைய சொத்து எப்ப ஹலாலாகும் வந்தா அதாவது மனம் விரும்பி தரணும். ஒரு மனிதனுடைய சொத்து எப்ப ஹலாலாகும் வந்தா அவன் மனம் விரும்பி தந்தா தான் ஹலால். அவன் மனம் விரும்பி தரல, அவன்கிட்ட பலாத்காரமாக எடுத்தா, இல்லாட்டி கொள்ளி அடிச்சா, இல்லாட்டி களவெடுத்தா, இல்லாட்டி மோசடி செஞ்சா, அல்லது ஏமாத்தினா, ஏதோ சொத்து செல்வங்கள் வெளிரங்கத்தில ஒன்று சேர்ந்தது போல இருந்தாலும் அது ஹராமே ஹராம். அதனுடைய தாக்கம் இன்றைக்கு இல்லாது நாளைக்கு வெளியாகத்தான் செய்யும். அப்படி அவங்க சொன்னாங்க, லா யஹில்லு மாலும் முஸ்லிமின் இல்லா பித்தீவி நஃப்ஸின் மின்ஹு. ஒரு முஸ்லிமான மனிதனுடைய பொருள் அவனுடைய மன விருப்பத்தோட மட்டும்தான் ஹலாலாகும். அவன் மன விருப்பத்தோட தரலையாமண்டா அது ஹராமே ஹராம் தான், அவர் எந்த சந்தேகம் இல்லை. அந்த வகையில தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் கடனுடைய விஷயமாக இருக்கு. இத்தனைய மக்களுடைய வாழ்க்கையை பார்க்கக்கூடிய நேரத்தில் எந்த பயமும் இல்லாம, எந்த யோசனையும் இல்லாம கடன் எடுக்கிறாங்க. கடன் எடுத்து போட்டு அந்த கடன் கொடுக்கிற விஷயத்துல மோசடி செய்யறாங்க, ஏமாற்றம் செய்யறாங்க. சரியத்துடைய பார்வையில கடனுடைய விஷயத்துல ஏராளமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக சொல்லுவாங்க, கடனை பத்தி உலமாக்கள் எழுதிக்கிறாங்க, இரவையில சஞ்சலத்துக்கு காரணம், பகலையில கேவலத்துக்கு காரணம் கடன். கடன் என்பது இரவையில சஞ்சலம், கவலை, தூக்கம் போகாது. கடன்காரன் காசு கேட்டா எப்படி கொடுக்கற, கேவலத்துக்கு சஞ்சலத்துக்கு காரணம், பகலையில கேவலத்துக்கு காரணம். கடன் கொடுத்தவன் கண்டா, அவன் கேட்டா, ஆக்களை பூட்டி வந்தா, என்ன செய்யற, மானம் வைத்திருமே, மரியாதை வைத்திருமே. எல்லாத்தான் சொல்லுவாங்க, கடன் இரவையில சஞ்சலம், பகலையில கேவலம். இதுல உண்மையான மூமினை பொறுத்த வகையில அவனுடைய வாழ்க்கை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. ஏந்த அளவுக்கு அவர் கடன் வாங்காமத்தான் அவருடைய செயற்பாடுகளை வச்சுக்கொள்ளணும். இஸ்லாத்திலே பொறுத்த வகையில இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருவது, உங்களோட செலவுகளை நடுத்தரமாக்கி கொள்ளுங்க. அது உங்களை உண்ணலாக இருக்கலாம், உறங்குவதாக இருக்கலாம், உங்களோட ஆடை அணிகளாக இருக்கலாம், உங்களோட வியாபாரமாக இருக்கலாம், கல்யாண காட்சிகளாக இருக்கலாம், நடில் எல்லாமே ஆக்கி கொள்ளுங்க. அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல சொன்னது, உண்ணுங்கள் பருகுங்கள், வலா துஸ்ரிஃபு, நீங்க வீண்டரே செய்யாதீங்க. ஏ இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், அல்லாஹு தஆலா தீன் வேறு செய்யக்கூடியவர்களை நேசிக்கிறதில்லை. அல்லாஹு தஆலா உண்ணுவதற்கு பருகுவதற்கு அனுமதி தந்திருக்கிறார், ஆனா வீண் வேறு செய்யறதுக்கு அனுமதி தரல. இன்னொருத்தர் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறாரு, இன்னல் முபத்திரீன, யார ஊதாரத்தனம் செய்வாங்களோ, எல்லை மீறி செலவழிப்பாங்களோ, அவங்க யாரு, கானு இஹ்வான ஷயாத்தீன், ஷைத்தானுடைய சகோதரர்கள். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். எனவே அல்லாஹு தஆலாவுடைய விருப்பம், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய சொத்து செல்வத்தை ஒரு நடுநிலைமையான முறையில், அதை மிச்ச சுருக்கவும் கூடாது, மிச்ச விரிக்கவும் கூடாது, நடுத்தரமான முறையில செலவழிக்கணும். இதை பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் தஆலா நபியே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம், வலா தஜ்அல் யதக மக்லூலதன் இலா உனுக்க வலா தப்ஸுதுஹா குல்லல் பத் ஃபதக்உத மலூமன் மஹ்சூரா. நபியே நாயகமே, நீங்க உங்க கையை கழுத்துல கட்டிக்கொள்ளவும் ஆனும், உங்க கையை விரிக்கவும் ஆனும். கையை கழுத்துல கட்டவானாட என்ன அர்த்தம், நீ கஞ்சனாகவும் ஆனும், உங்களோட கைய கழுத்துல கட்டி கொள்ளாதீங்க. எல்லாத்தையும் கஞ்சத்தனம் பண்ணவும் மலை மக்களுக்கு சில கொடுக்கிற விஷயத்துல, சொந்த பந்தங்களுக்கு சில வலிக்கிற விஷயத்துல நீங்க கஞ்சத்தனம் பண்ணவும் பஸ்தி, அதை நீங்க அப்படியே கையை விரிக்கவும் வேணும். அப்படி நீங்க விரிச்சீங்கன்னு சொன்னால் நீங்க கை செய்தப்பட்டவராக பழிக்கப்பட்டவராக இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டும் நல்லா சொல்றேன். அல்லாஹு தஆலாவுடைய இபாதுர் ரஹ்மான் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹு தஆலாவுக்கு விருப்பமான நல்லடியார்கள் யார் என்று சொல்லி குர்ஆன்ல அவர்களுடைய சில அடையாளங்கள் அல்லாஹ் சொல்றோம். அந்த அடையாளங்கள் ஒரு அடையாளத்தமாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அவங்க எப்படிப்பட்டவர்கள்னா, வல்லதீன இதா அன்ஃபகு லம் யஸ்ரிஃபு வலம் யக்துரு வகான பைன தாலிக கவாமு. அவங்க எப்படியானவர்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமான நல்லடியார்கள், சிலவழித்தார்களே ஆனால் லம் யஸ்ரிஃபு, அவங்க வீண்டிரை செய்யவும் மாட்டாங்க.
www.acmyc.com.
அதே நேரத்தில் வளம் எப்பத்தரும் கஞ்சக்கடன் காட்டவும் மாட்டாங்க, எல்லாம் உயரவும் மாட்டாங்க, கஞ்சக்கடன் செய்யவும் மாட்டாங்க. வக்கான பைன தாலிக கவாமா, அந்த ரெண்டுக்கும் மத்தியில் அவர் செலவு இருக்கும். இதுதான் அல்லாஹ்வுக்கு விருப்பமான நல்லடியார்களுடைய தன்மை. ஏன் ஒரு மனிதன் உதாரணம் செய்தார், ஒரு மனிதனுக்கு ஏன் கடன் தேவைப்படுது என்று சொன்னால், அவன் தன்னுடைய வாழ்க்கையுடைய சில அதிகப்படுத்திக் கொள்றான். அதிகப்படுத்த அவனுடைய விரலுக்கேற்ற வீக்கம் இல்லை, அவருடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி சிலவில்லை, அதனால அடுத்த உடனே கடன் கேட்கிற நிலைமை ஏற்படுது. சகைக்குரிய சஹாபா கிட்ட இந்த தன்மை இருக்கல, சஹாபா கிட்ட கனாத் இருந்துச்சு, போதும் என்ற தன்மை இருந்துச்சு. கிதாபுகள்ல வரும் சஹாபா கிட்ட மூணு நல்ல தன்மைகள் இருந்துச்சு. ஒன்று அவர் குலூபன், அவருடைய மனசு நல்ல மனசு, எல்லாருக்கும் உதவி செய்யணும் என்ற மனசு. ரெண்டாவது அமக்கவும் எழில்மன், அழமான அறிவு சஹாபா கிட்ட. மூணாவது அக்கல்லுகம் சக்கல்லுகன், வாழ்க்கையில வெளிப்பாட்டு இல்லை. வெளிப்பாட்டு இல்லை என்றா அடுத்தவங்களுக்கு ஆண்டி வாழ்றது இல்லை, அடுத்தவங்களுக்கு ஆண்டு உடுக்கிறது இல்லை, அடுத்தவங்களுக்கு ஆண்டி வாகனம் ஓட்டுறது இல்லை, அடுத்தவங்களுக்கு ஆண்டி வீடு கட்டுறது இல்லை, அடுத்தவங்களுக்காக வேண்டி தன்னுடைய கல்யாண காட்சி ஆக்கி கொள்றது இல்லை. எது இருக்கிறதோ அதை வச்சு வாழ்க்கையை கொண்டு போவாங்க. இதான் சஹாபாக்குடைய சிபத்து. சஹாபாக்குடைய சிபத்து ஏதோ கண்டிப்பா தடுத்திருக்கிறாங்க, தேவையில்லாம கஷ்டப்படுறதால தடுத்திருக்கிறாங்க. தேவையில்லாம கஷ்டப்படக்கூடியவனும் இல்லை என்று சொல்லுங்க என்ற கருத்தை குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறான். எனவே தேவையில்லாம கடன் வாங்குறத இஸ்லாம் எச்சரிக்கிறது. நபி அவங்க சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல, அஹ்மதுல வரையுது, லா துஹீஃபு அம்புஸக்கும் பித்தைன், நீங்க கடன் வாங்கி உங்களையே பயமுறுத்தாட்டிக் கொள்ளாதீங்க. கடன் வாங்கி நீங்க உங்களையே பயமுறுத்தாட்டிக் கொள்ளாதீங்க. கடன் வாங்கிட்டா கொடுக்க வேண்டிய நேரம் வந்துட்டு கொடுக்கறதுக்கு வசதி இல்லை, ஒளியிறார், அங்க பாயிறார், இங்க ஆள்மாறுறார், இந்த பொலிசிக்கு போக வேண்டிய நிலைமை, இந்த விசாரணைக்கு போக வேண்டிய நிலைமை. அப்படி அவங்க சொன்னாங்க, கடன் வாங்கி நீங்க உங்களையே பயத்துக்குள்ள போட்டுக்குள்ள வேணாம் என்று சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு மனிதன் கடன் வாங்கி அதை கொடுக்காட்டி அவர் விஷயத்துல கடினமையான எச்சரிக்கை வந்துருக்கு. சந்தர்ப்பத்தில் அகமதுல வரக்கூடிய அறிவிப்பு, ஒரு மனிதன் ஜனாசா கொண்டு வரப்பட்டுச்சு. நபி அவங்க ஜனாசா தொழில்பதிகாண்டி வந்தாங்க, கேட்டாங்க லஹல்லானா சாஹிபுக்கும் தைனன், இவருக்கு கடன் இருக்கு போல. அப்ப சொன்னாங்க, ஆம் யார சொல்ல, இவருக்கு ரெண்டு தீனார் கடன் இருக்கு, ரெண்டு தீனார் கடன் இருக்குன்னாங்க. அப்படி அவங்க சொன்னாங்க, எனக்கு தொழில் கேல, நீங்களே தொழிலிச்சு கொள்ளுவேன். அப்ப அப்பு கத்தாச்சார சொன்னாங்க, யார சொல்ல, அந்த ரெண்டு தீனாரையும் நான் பொறுப்படுத்திக் கொள்றேன். அப்ப நபி அவங்க திருப்பி கேட்டாங்க, நீங்க உண்மையிலே பொறுப்படுத்துறீங்களா அவர் ரெண்டு தீனாரையும்? அவர் சொன்னார், ஆம் யார சொல்லலாம் பொறுப்படுத்து. நபி அவங்க தொழிலிச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த கிதாபு ஹதீஸ் கிதாபுல வருது, நபி அவங்க இவரை சந்திக்கக்கூடிய நேரத்தில் கேட்பாங்க, அந்த கடனை கொடுத்துட்டீங்களா, கடனை கொடுத்துட்டீங்களா, மாசம் அது தீனார், நீங்க பொறுப்படுத்த ரெண்டு தீனாருக்கு என்ன நடந்துச்சு? அவர் சொன்னாரு, லேட்டான மௌத்தாயிரம், லேட்டான மௌத்தாயிரம். பிறகு வந்து சொன்னா யாருக்கா கொடுத்துட்டு. நபி அவங்க சொன்னாங்க, அல் ஆன் ஹே நபர்த தலை ஜில்து, இப்பதான் அதாபுல இருந்து இவ அவருடைய தோல் குளிமையாக இருக்குன்னு சொன்னாங்க. ஹீன இப்பதான் கபூர்ல அவருடைய வைக்கப்பட்டவருடைய உடம்பு குளிந்து போயிருக்கு. அதாவது அவர் எடுத்து காட்டப்பட்டுக் கொண்டே இருந்துச்சு, அதாவது எடுத்து காட்டப்பட்டுக் கொண்டே இருந்துச்சு. நீங்க எப்ப கடனை கொடுத்தீங்களோ அப்பதான் அவருடைய உடல் குளிர்ந்து போயிருக்கு என்று சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்தத அஹ்மதுல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சொன்னாங்க மண் மாத உங்களுக்கு யார் மூத்தாகக்கூடிய நேரத்தில் பெருமை இல்லாத நிலைமையில், அதே மாதிரி பொதுச்சத்தில் மோசடி செய்யாத நிலைமையில, கடன் இல்லாத நிலைமையில மூத்தாகுவார். மூணு விஷயம், பெருமை, மோசடி, கடன், இந்த மூணும் இல்லாத நிலைமையில யார் மூத்தாகுவாரோ தஹர ஜன்னா, அவர் சொர்க்கத்துக்கு போறான்னு சொன்னாங்க. திருமீதியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அவனுடைய ஆத்மா அப்படியே தொங்க வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கும். அதுக்குரிய நடவடிக்கை அல்லாஹு தஆலாவால பூர்த்தியாக மாட்டாது எதுவரையில் என்று சொன்னா, அவனுடைய கடன் நிறைவு செய்யப்படுகின்ற வரையில், கடன் நிறைவு செய்யப்படுகின்ற வரையில ஒரு மூமினுக்கு சுவர்க்கத்துக்கு போக இயலாது என்பதற்கு அந்த கருத்து இந்த ஹதீஸ்ல சொல்லப்படுது. முஸ்லீம்ல வரக்கூடிய அறிவிப்பு நபி அவங்க சொன்னாங்க, அல்லாத பாவையில உயிர் நீத்தவருக்கு அல்லாத எல்லா பாவத்தையும் மன்னிப்பான். இல்ல தெய்வ அவருடைய கடனெல்லாம் மன்னிக்க மாட்டான், கடனெல்லாம் மன்னிக்க மாட்டான். ஷஹீத் என்று சொல்லக்கூடியவர் சாதாரணமானவர் அல்ல. ஒரு ஆள் அல்லாஹ் பத்தி பேசிருக்கிறான், நினைச்சு கொள்ளாதீங்க, மூத்தாகிட்டாங்க என்று அவங்க அயாத்தோட இருக்கிறாங்க, அவர்களுக்கு அல்லாஹ் உணவளிக்கிறான் என்ற கருத்தை ஒரு ஆள் அல்லாஹ் சொல்றாரு. அப்படி அவ்வளவு அந்தஸ்து இருந்தும் நபி அவங்க சொன்னாங்க, அவர் எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிப்பான், ஆனா இல்ல தெய்வ கடனை தவிர. ஒரு நாள் இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வானத்தின் பக்கத்தினுடைய பார்வையை செலுத்தினாங்க. அதுக்கு பிறகு சொன்னாங்க, சுபஹானல்லாஹ் மாதா ஒன்று மின தஷீது ஹித்தை, கடனுடைய விஷயத்தில் எவ்வளவுதான் எனக்கு இறங்கிச்சு. சொன்னாங்க, என்னுடைய உயிர் எவன் வசம் இருக்குதோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமா நான் சொல்றேன், ஒரு மனிதர் அல்லாஹ் பாதையில் போய் ஷஹீதாக்கப்பட்டார், பிறவு உயிர்ப்பிக்கப்பட்டார், பிறவு ஷஹீதாக்கப்பட்டார், பிறவு உயிர்ப்பிக்கப்பட்டார், பிறவு ஷஹீதாக்கப்பட்டார், பிறவு உயிர்ப்பிக்கப்பட்டார். இவர் கடனாளியாக இருந்தார் என்று சொன்னார், அவருடைய கடன் கொடுக்கப்படுகின்ற வரையில சொர்க்கத்துக்கு போக மாட்டார் என்று சொன்னார். அல்லாஹ் பாதையில வெட்டப்படுறார், உயிர்ப்பிக்கப்படுறார், வெட்டப்படுறார், உயிர்ப்பிக்கப்படுறார் என்றாலும் கடனாளியாக இருந்தார் என்று சொன்னார், அவர் சொர்க்கத்துக்கு போக முடியாது அந்த கடன் நிறைவு செய்யப்படுகின்ற வரையில. இது நசாயில பதிவு செய்யப்பட்டார். எனவே இஸ்லாத்தை பொறுத்த வகையில் ஒரு மனிதன் கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், அவருடைய வாழ்வாதாரமாக இருக்கலாம், நடுநிலையான முறையில் சாதாரணமான முறையை அவருடைய உழைப்பிருக்கணும், விரலுக்கே தெரிவிக்கும். இதான் இஸ்லாம் என்ன சொல்லுதோ, நீ விரலு வட்டியாவது சரி கைத்தொழில் செஞ்சு கொள்ளுங்க, மற்றவர்கிட்ட போய் கடனை வாங்கிட்டு அவனுக்கு முன்னால தலை சொதீரத்தை விட நீங்க என்ன செய்யுங்க, இப்ப காட்டுக்கு போய் விறகு வெட்டி கைத்தொலை செஞ்சு வாருங்க. நிறைய சொன்ன ஒரு ஹதீஸ்ல வந்து சொன்னாங்க, அதாவது ஒரு மனிதன் சாப்பிடக்கூடிய உணவுல ஆக சிறந்தது அவருடைய கையால உழைச்சி சாப்பிடுறது. அல்லாஹுடைய நபி தாவூது அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கை தொழில் மூலம் வரக்கூடிய வருமானத்தினால் அவர் சாப்பிடுவார் என்று சொன்னாங்க. இது நசாயில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நியமான தெரியாதே சகோதரர்களே, இவ்வளவு நேரம் சொல்லப்பட்ட விஷயம் இது எப்படிப்பட்ட கடன் என்று சொன்னா, வட்டி இல்லாத கடன், கர்முல் ஹசன், ஒரு தேவைக்காண்டு எடுத்துக்கணும். யோசிச்சு பாருங்க, வட்டி இல்லாத கடனுக்கு மார்க்கத்தில் இவ்வளவு தூரம் எச்சரிக்கை வந்திருக்கு என்று சொன்னா, வட்டியோடு சம்பந்தப்பட்ட கடனுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுக்கப்படக்கூடிய கடனுடைய விஷயத்தில் எவ்வளவு பாரதூரமான எச்சரிக்கைகள் சரியத்தில் வந்திருக்கும். நபி அவங்க சொன்னாங்க, வட்டியை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் திரஹமுல் யாக்குல் ரஜுல், ஒரு மனிதன் வட்டி மூலமாக ஒரு திரஹம் பார்க்கிறோம், ஒரு திரஹம் ஒரு ரூபா. நபி அவங்க சொன்னாங்க, அவனுக்கு தெரியும் இது வட்டி என்று. இது அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு மோசமானதுன்னு சொன்னா, 36 தரம் ஜினா செய்யறதை விட மோசமானதுன்னு சொன்னாங்க. 36 தரம், இது அஹ்மதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். 36 தரம் ஜினா செய்யறதை விட அல்லாஹ்விடத்தில் மோசமான விஷயம் ஹராமான முறையில வட்டி இல்லாத சாப்பிடக்கூடிய ஒரு திரகம் என்று சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எந்த விஷயத்துக்கும் அல்லாஹ்வோட யுத்தம் செய்யறதுக்கு தயாராகுங்கன்னு சொல்லல, ஆனா வட்டி சாப்பிடுற விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க. நீ என்ன செய்ய, வட்டியை விட்டுடுங்க. பதருமா பக்கம் இல்லைப்பா, இங்குந்த மூமினி, நீங்க மூமிங்கராக இருந்தா இந்த வட்டி அறவோ வட்டிய வட்டியோட திறந்து முற்றா விட்டுடுங்க. அப்படி இல்லையா, நீங்க வட்டி வியாபாரத்தை விடலேண்டா, அல்லாஹ்வுடையும் அல்லாஹ்வுடைய ரசூலுடையும் யுத்தம் செய்யறதுக்கு தயாராகணும். குர்ஆன் நீங்க வட்டிய உடையாமண்டா அல்லாஹோட அல்லாஹுடைய ரசூலோட யுத்தம் செய்யறதுக்கு தயாராகுங்க. உலகத்துல வட்டி சாப்பிடுவாங்களோ வட்டியால உழைப்பாங்களோ கியாமத்துடைய நாளையில ஷைத்தாம் பிடிச்சவங்களை போல எழுப்புவாங்க என்று அல்லாஹ்வுடைய பரிசுத்தமான குர்ஆன். எனவே கண்ணியமான சகோதரர்களே, வட்டிக்கு வட்டிக்கு கடன் வாங்குறது, கடன் கொடுக்கிறது வட்டியோட தொடர்பாக இருக்கிறது அல்லாஹ்வுடைய பார்வையில் ஆக மோசமான செயல். என்றாலும் சந்தர்ப்பத்தில் கர்மல் ஹசனா வட்டி இல்லாத கடன்கள் வாங்க வேண்டி ஏற்படும். மனிதன் பொறுத்த வகையில் அவனுக்கு சில நேரத்தில் கடன் வாங்க வேண்டிய நிலம் ஏற்படும். அப்ப சரியத் என்ன சொல்றதுன்னு சொன்னா, கடன் நீங்க கண்டு நின்றபடி வாங்காதீங்க. முடியுமான அளவுக்கு கடன் வாங்காமலேயே உங்களோட கொடுக்கல் வாங்கல, உங்களோட குடும்ப வாழ்க்கைய உங்களோட செலவை கொண்டு போக பாருங்க. அப்படித்தான் நீங்க கடன் எடுக்கணும் என்று சொன்னா உங்களோட தேவைக்கு மட்டும் எடுங்க, தேவைக்கு மட்டும் எடுங்க. அதான் எந்த நீயத்தோட எடுங்கன்னா, நான் திருப்பி கொடுப்பேன் நீயத்தோட எடுங்க. யாரு கடனை திருப்பி கொடுப்பேன் நீயத்தோட எடுப்பானோ அவனுக்கு அல்லாட உதவி வரும். இப்ப மாஜாவில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் சொன்னாங்க, ஒரு மனிதன் அல்லாஹ் இருக்கக்கூடிய விஷயத்துல கடன் வாங்காவிட்டால், அல்லாஹ் இருக்கக்கூடிய விஷயத்துல உதாரணத்துக்கு கல்யாணம் நடத்துறாரு, இது ஊருக்கு பேரு காட்டுறதுக்காக வேண்டி கல்யாணம் நடத்துறாரு, இது அல்லாஹ் இருக்கக்கூடிய விஷயம், வீண்களையத்துக்காண்டு கடன் வாங்குறாரு. அப்படி இல்ல, ஒரு தேவைக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு விஷயத்துல கடன் வாங்குறார் என்று சொன்னால், நபி அவங்க சொன்னாங்க, அவர் அந்த கடனை திருப்பி கொடுக்கிற வரையில அல்லாஹுடைய உதவி அவரோட எடுத்து கொண்டிருக்கு. ஏன்னா நீயத்து நல்ல நீயத்து, எடுத்தது நல்ல விஷயத்துக்கு, எடுத்தது நல்ல விஷயத்துக்கு, வீண்டரை செய்யறதுக்காக எடுக்கல, ஏமாத்துறதுக்காக எடுக்கல, ஹராத்துக்காக வேண்டி எடுக்கல, அல்லாஹ் இருக்கக்கூடிய விஷயத்துல எடுக்கல, இவர் தேவைக்கு நல்ல நோக்கத்துக்காக எடுத்தால் இவருக்கு அல்லாட உதவி வரும். அல்லாஹால கடன் எடுத்தவரோட இருப்பான், அவருடைய நோக்கம் நல்லதாக இருந்தார். அஹமதுல வந்த ஹதீஸ், ஒரு மனிதன் கடன் எடுக்கிறார், காணத்தவன் நீயத்தின், அவருக்கு நீயத்திற்கு நான் இந்த கடனை திருப்பி கொடுப்பேன், எடுக்கக்குள்ளே திருப்பி கொடுப்பேன் இவர் எடுத்தார் என்று சொன்னார், நிச்சயமாக அல்லாஹ் இவருக்கு உதவி செஞ்சிருக்கும். இது எடுக்கக்குள்ளே இவனுக்கு இங்க கொடுக்குறேன், எடுக்கக்குள்ளே நீயத்து இவனுக்கு பொண்ணு போடத்தான் போகணும் எந்த நீயத்தோட வாங்கினா இவனுக்கு அல்லாட உதவி வராது, அல்லாட திட்டக்காரன் உலகத்தை சுத்தி வைப்பான். சொன்னாங்க, நசாயில வந்து அதீர் மாமின் அகதி எத்தானு தைனன் يعلم الله منه انه يريد الله الا اداه الله منه في الدنيا ஒரு மனிதர் கடன் வாங்குறார், அல்லாஹ் تعالی தெரியும் இவன் நல்ல நியத்தோட தான் கடன் எடுக்கிறான், இவன் நியத்து எடுத்த கடனை திருப்பி கொடுக்கணும் என்ற நல்ல எண்ணத்தோட கடன் வாங்குறான் என்றால், அல்லாஹ் تعالی துன்யாவில் இவனுக்கு இந்த கடனை துன்யாவில் எப்படியாவது நிறைவேற்றியே தீருவான். இவனுக்கு கடனை அளிக்கிற கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய முறை அல்லாஹால எப்படியாவது எந்த வழியிலேயாவது அல்லாஹ் இவனுக்கு ஏற்பாடு செஞ்சு தீர்வான். இன்னொரு ஹதீஸ்ல தவறான வரையுது, அதே சொன்னாங்க, யாரு திருப்பி கொடுக்க வேண்டும் நெல்லியத்தோட கடன் எடுப்பாரோ அல்லாஹால இவருடைய கடனை கியாமத்துடைய நாளையிலையும் இவர் சார்பாக நிறைவேற்றுவான் சொன்னார். உலகத்துல மட்டுமில்லை, கியாமத்துடைய நாளையிலேயே அப்படி இல்ல, திருப்பி கொடுக்க கூடாது என்ற எண்ணத்தோட இவனை ஏமாத்தணும், இவனுக்கு பள்ளு போடணும் இந்த நீயத்தோட ஒரு கடன் எடுத்தாண்டா அவன நிலைமை என்ன? இப்னு மாஜாவுல வந்த ஹதீஸ், நபி அவங்க சொன்னாங்க, ஐயுமா ரஜுலின் தஜாயன தைனன் ஓவ முஜ்மிரன் அல்லா யுஃபியஹு இய்யாஹு லக்கியல்லாஹு சாரிகன். ஒரு மனிதன் கடன் எடுக்கிறான், எடுக்கக்குள்ளே அவன நீயத்து, அந்த பொருளை வாங்கக்குள்ளே நீயத்து, இவனுக்கு திருப்பி கொடுக்கற இல்ல, நாளை கியாமத்துடைய நாளையில இவன் அல்லாஹ்வுக்கு ஒரு திருடனாக போவான், ஒரு கல்லனாக போவான், சாதுக்கன் ஒரு கல்லனா அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு இவன் போவான் என்று சொன்னான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்னு மாஜாவுல பதிவு செய்யப்பட்டாங்க, இன்னொரு ஹதீஸ் இப்னு மாஜாவுல பதிவு செய்யப்படுது, நபி அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதர் மௌத் ஆகிறார்,
அவருக்கு ஒரு தீனார்தான் கடன் இருக்கிறது. நாளைய கியாமத்துடைய நாளையில இவரிடத்துல தீனார் இருக்காது, திரகம் இருக்காது, இவருடைய கடனை அடைக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் இவருடைய நன்மைகள் எடுக்கணும். இவர் கஷ்டப்பட்டு தொழுக தொழுக நோம்பு இதையெல்லாம் எடுத்து இவர் யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவருக்கு அல்லாஹ் கொடுப்பார் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்மையான முறையில் ஒரு கடன் வாங்கி கடல் பிரயாணம் போனார். நீண்ட வரலாறு பேரும் கூட கொடுக்காது. புகாரி ஷரீஃபில் வந்த சம்பவம், அல்லாஹு அக்பர், அவர் சொன்ன காலம் வந்துட்டு கடல் பிரயாணம் செஞ்சிட்டார். இவர் எதிர்பார்த்து காத்திருப்பார் என்பதற்காக வேண்டு 1000 தீனார ஒரு பையில வச்சு ஒரு பலகைக்குள்ள வச்சு அந்த கடல்ல விட்டார். அவருடைய நம்பிக்கை நேர்மையின் காரணத்தினால அல்லாஹு தஆலா அந்த பிரம்மாண்டமான சமுத்திரத்துல யாருடைய வழிகாட்டலையும் இல்லாம வந்த அந்த 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 பலகையில வந்த அந்த பணத்தை உரியவர்களுக்கு அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்தார் என்ற ஹதீஸ் மிக விரிவான முறையில புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டதுக்கு நேரம் இடம் கொடுக்காது. உலமா கிட்ட கேட்டுக்கொள்ளுங்க. ஏன் உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, இவருடைய நீயத்து நல்லா இருந்துச்சு, எடுத்த கடனை கொடுக்கணும் என்பதற்காக வேண்டி அல்லாஹால எந்த வகையான ஆபத்தும் இல்லாம அந்த பிரம்மாண்டமான சமுத்திரத்துல மிதந்து வந்த அந்த இவருடைய அமானியத்தை அல்லாஹால உரியவர்கள் பேசிட்டார். எனவே கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே, கடனுடைய விஷயம் இவ்வளவு முக்கியமானது. அதே நேரத்தில் அடுத்த சைத்தும் இருக்கு, கடன் எடுக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த எச்சரிக்கை. அதே நேரத்தில் யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு மனிதாபிமானம் வேணும், அவங்களுக்கு நல்ல சிந்தனை வேணும், அவங்களுக்கு நல்ல உணர்வு வேணும். எனக்கு பசிக்கிற மாட்டா அவனுக்கும் பசிக்குது, எனக்கு மனைவி பிள்ளைகள் இருக்கிற மாட்டா அடுத்தவனுக்கு மனைவி பிள்ளைகள் இருக்கிற உணர்வு வேணும். அதே சில வருது அப்படி அவங்க சொன்னாங்க, தான் விரும்புறத அடுத்த சகோதரனுக்கு விரும்பாத வரையில உங்களில் யாரும் பூர்த்தியான மூமினாக முடியாதுன்னு சொன்னாங்க. எனவேதான் ஒருவருக்கு கடன் கொடுத்தாச்சு, நல்லா விளங்க நீங்க கஷ்டத்தில் இருக்காரு, சரியா என்ன சொல்லுங்க, நீ ஒருவனே கடன் கொடுத்துட்டீங்க, அவன் கஷ்டப்படுறான், யாரும் நஷ்டாயிட்டு அவன் ஏமாற்றப்பட்டுட்டான், இந்த நேரத்தில் அவனை போட்டு இருக்கிறது இல்ல, சரியா என்ன சொல்லுங்க. முஸ்லிம்கள் வந்த ஹதீஸ், மன் யஸ்தரல்லாஹு முஸ்லிமன் யஸ்தரல்லாஹு அலைஹி வித்துன்யா வல் ஆஹிரா, யாரே கடன் எடுத்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு லேசாக்கி கொடுப்பாரோ அந்த மனிதனுக்கு அல்ல துன்யாவிலையும் ஆகரத்திலையும் அனைத்து விஷயத்தை லேசாக கொடுக்கணும். ஒரு ஹதீஸ் வரையில இப்போ மாஜாவில் வந்திருக்கு, சொன்னாங்க நபி அவங்க ஒரு கடன் கொடுத்தார் ஒருவருக்கு, அவருடைய கடன் கால எல்லை இன்னும் வரல, அவர் சொல்லி அவங்க சொன்னாங்க கடன் கொடுக்க வேண்டிய திருப்பி கொடுக்க வேண்டிய கால எல்லை வராத வரையில ஒவ்வொரு நாளும் இவருக்கு இவர் சதக்கா கொடுத்த நெல்லப்பட்டு இவர் 1 லட்சம் கொடுத்தாருண்டா, வார மாசம் அந்த 1 லட்சத்தை திருப்பி தரணும், ஒவ்வொரு நாளும் இவர் பதிவுல செய்யப்படும், இவர் 1 லட்சம் சதக்கா கொடுத்தார், 1 லட்சம் சதக்கா கொடுத்தார். நபி அவங்க சொன்னாங்க, தொடர்ந்து சொன்னாங்க, காலம் முடிஞ்சிட்டு கடன் எடுத்தவனுக்கு திருப்பி தரத்துக்கு வசதி இல்லை, இவர் கொஞ்சம் அவகாசம் கொடுக்கிறார் என்று சொன்னா அல்லாஹு தஆலா இவருக்கு 2 மடங்கு சதக்கா கொடுத்த நன்மை கொடுக்கணும், 2 மடங்கு சதக்கா கொடுத்தது. எனவே கடன் கொடுத்தா அவனுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணும். அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன் விளங்கப்படுத்துறார், நீங்க அவனுக்கு கடன் கொடுத்தீங்க அவன் கொஞ்சம் கஷ்டப்படுறான், குர்ஆன் சொல்லுது அவனோட வசதி வாய்ப்பு வாரம் மட்டும் கொஞ்சம் நீங்க அவசரப்படாம கொஞ்சம் அவனுக்கு அவகாசம் கொடுங்க, அவகாசம் கொடுங்க. நீ அவனை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவன, மாடு குத்தினவன், மரத்தில் விழுந்தவன், மாடு குத்தின கதை ஆகிடலாம், அவன் விழுந்தவன இன்னும் போய் நீங்க அவனை கஷ்டப்படுத்தாம அவனுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. அல்லாஹ் சொல்றான், கடன் கொடுத்தீங்க அவன் கஷ்டப்படுறான், திருப்பி தரையேறாம இருக்கான், நீங்க இல்முள்ளவர்களாக இருந்தா, அறிவுள்ளவர்களாக இருந்தா நீங்க சதக்கா கொடுத்துட்டீங்க வேண்டா, நீ வானவாப்பா, அல்லாஹ் உனக்கு ரஹமத்து செய்து இன்னைக்கு திருப்பி தரவானா என்று சொன்னா இது உங்களுக்கு கோடான கொடிப்படன் சிறந்தது என்ற கருத்தை அவர் சுத்தமான குர்ஆன் சொல்லிக்கிறார். அப்படி அவங்க சொன்ன ஒரு மனிதர் இருந்தார், அவர் எப்படியானவர் இருந்தா தன்னுடைய ஊழியர்கிட்ட சொல்லுவாரு, யாராவது நம்ம கடனுக்கு கொடுத்தா அவரை பாருங்க, அவன் கொஞ்சம் கஷ்டத்தோட இருந்தா நீ அவனை கஷ்டப்படுத்த வானா, அது மிச்சம் அழைச்சி கொள்ள வானா, நாம செய்கிற இந்த வேலையால அல்லாவும் நம்மளை மன்னிச்சுடுவான். அப்படி அவங்க சொன்னாங்க, புகாரியில வருது, இந்த மனுஷன் மௌத்தாகிட்டார், அல்லாஹுக்கு இவன் உலகத்தில் செஞ்ச இந்த வேலைக்காக வேண்டி தன் ஊழியர்கள் சொல்லிக் கொண்டிருந்தான், கடனாளிகள் நம்ம யாருக்கு கடன் கொடுத்தோமோ அவன் கஷ்டத்தில் இருந்தா நீங்க அவங்களை அழைச்சி அழைச்சி கேட்காதீங்க, கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, அல்லாஹ் அழைச்சி நம்மளை மன்னிப்பான் என்று சொன்னார். அப்படி அவங்க சொன்னாங்க, இதே மாதிரி அவருடைய மௌத்துக்கு பிறகு அல்லாஹ் மன்னிச்சான்னு சொன்னார். புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். எனவே கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே, எனவே கடன் விஷயத்தில் கடன் எடுக்கிறது என்பதும் அது முறையாக இருக்கணும், கடன் கொடுக்கக்கூடிய நேரத்திலையும் அது முறையாக நடந்து கொள்ளணும். சரி, ஒரு கடன் வாங்கிட்டார். கடன் வாங்கினவர் கடன் கொடுக்கிறதுக்கு இருந்தும் ஏமாத்துறாருந்தா இவன் அல்லாஹ் பார்வையில் அநியாயம். கடன் வாங்கிட்டான், அவன் மத்தி வாய்ப்பு இருக்கு, ஆனா கொடுக்காம ஏமாத்துறான். அப்படி அவன் சொன்னாங்க, மத்தவர்கள் கண்ணிய முழுமும் வசதி வாய்ப்பு இருந்துகிட்டு கடனை கொடுக்காம இழுத்தடிச்சாரு. இவன் அல்லாஹ் இருக்கிற அநியாயக்காரனமா சரியை திண்டளவுக்கு சொல்லுங்கண்டா, மட்டி ஆறாமாக்கிருக்கு. ஆனா உதாரணத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்து போட்டு 1200 ரூபாய் எடுக்கிறது ஹராம். அந்த சரியத்தை என்ன சொல்லுவது தெரியுமா? நீங்க ஒருவனுக்கு கடன், நீங்க ஒருவன் கடனை வாங்கினா அவனுக்கு திருப்பி கொடுக்கக்குள்ள அவன் தந்த தொகையை விட அதிகமா கொடுங்க. நிபந்தனை போட வேணாம், சந்தோஷமா கொடுங்க. உலமாக்க சொல்லுவாங்க, கடன் கொடுக்கிறது சதக்கா கொடுக்கறது ஒரு சொல்லுது. காரணம் என்னன்னா, நாங்க சதக்கா கொடுப்போம், சில நேரத்தில் அவர் தேவையுள்ளவராகவும் இருப்பார், தேவையில்லாதவராகவும் இருப்பார். ஆனா ஒரு கடன் கேட்டு வாராம் என்று சொன்னா அவன் தேவையோட வாரம். அதனால சொல்லுவாங்க, சதக்கா கொடுக்கறத விட கடன் கொடுக்கறது சிறந்தது. ஆனா கடன் வாங்கினோம் ஏமாற்ற கூடாது. இந்த உதவியை செஞ்சான் என்பதற்காக வேண்டி நபி அவங்க சொல்லுவாங்க, ஒரு ஹதீஸ்ல நபி அவங்க சொன்னாங்க, நீங்க கடனை திருப்பி கொடுக்கும்போது அழகாக கொடுங்க. 1 லட்சம் ரூபாய் வாங்கினா சந்தோஷத்துக்கு 1,20,000 ரூபாய் கொடுங்க, 1,30,000 ரூபாய் தேவையான நேரத்தில் கை தந்துவது. நபி அவங்க சொன்னாங்க, புகாரி முஸ்லிம் வந்த ஹதீஸ், இன்னும் அஹ்சனக்கும் கமால், உங்களை நீங்க சிறந்தவங்க யார் தெரியுமா, கடனை திருப்பி கொடுக்கக்குள்ள அழகாக கொடுக்கிறவங்க சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, கடனை வாங்கி வாங்கினவர் திருப்பி கொடுக்கக்கூடிய நேரத்தில் கண்டவருக்கு துவா செஞ்சு கொடுக்கணும். நபி அவங்களுடைய இது சுன்னத்தாக இருந்துச்சு. நபி அவங்களோட கடன் வாங்கினாங்க, திருப்பி கொடுக்கக்குள்ள எப்படி துவா செஞ்சு கொடுத்தாங்க, பாரக்கல்லாஹு லக தியாகிலிக்க ஒமாலிக்க, அல்லாவோட குடும்பத்திலையும் பலக்கத்து செய்யட்டும், அல்லாவோட பொருளாதாரத்திலையும் பலக்கத்து செய்யட்டும். நபி அவங்க சொன்னாங்க, இன்னமா ஜஸா உஸ்தலதி அல்ஹம்து வல் அதா நசாயில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். சொன்னாங்க, கடனுக்குரிய கூலி புகழ்றதும் அது ஒழுங்கான முறையில நிறைவு செய்யறது என்று சொன்னாங்க. எனவே கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, யார் அதிகமான வியாபாரிகள் இருக்கிறாங்க. எனவே இஸ்லாம் வந்து வாழால பரத்தப்பட்ட மார்க்கம் அல்ல. விஷயம் தெரியாம சில மக்கள் சொல்ற மாதிரி இஸ்லாம் வாழால பரத்தப்பட்ட மார்க்கம் அல்ல, இஸ்லாம் அஹ்லாக்கால பரத்தப்பட்ட மார்க்கம். அது இஸ்லாத்துல இபாதத்தை கொண்டு இஸ்லாம் பரத்தப்பட்டதை விட இஸ்லாம் குடுக்கல் வாங்கலை கொண்டுதான் உலகத்தில் இஸ்லாம் அதிகம் பரத்தப்பட்டுச்சு. இந்தோனேஷியா உலகத்தில் ஆகப்பெரிய இஸ்லாமிய நாடு. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, அந்த நாட்டில் இஸ்லாம் போனதே நம்பிக்கையான நேர்மையான வியாபாரிகள் மூலமாகத்தான். எனவே நாங்க யாரோட வியாபாரத்தையோராக இருந்தாலும், அது முஸ்லீமாக இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவராக இருக்கலாம், அல்லாஹ் பயந்து நேர்மையான முறையில வியாபாரம் செஞ்சமெண்டா, அந்த கடன் கொடுக்கல் வாங்கல செஞ்சமெண்டு சொன்னா அல்லாஹ் எனக்கு சத்தியம் மட்டும் சொல்ற, அல்லாஹ் பரக்கத்து செய்வான். அப்படி இல்ல, ஏமாத்தினா, மோசடி செஞ்சா, ஹராத்த செஞ்சா, அல்லாஹால அதனுடைய தண்டனை உலகத்திலே தந்துடுவோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே இந்த விஷயத்தை விளங்குவோம், அடுத்தவர்களுக்கு இதை புரிய வைப்போம். எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர்மையான வியாபாரிகளாக, நேர்மையான முறையில் கொடுக்கலாம் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ் பயந்து நல்லதியார்களாக நம் அனைவரையும் ஆக்கிப்பானாக. ஆமீன். வாஹ்ரு தஅவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். குல்லில் கௌனி வ குல். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். والسلام عليكم. كم فيك سرورا وسلاما وطمئنا.